வணக்கம் சகோதரி கோன்ராட். எம் வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு மலேரியா நோய் பற்றி முதலில் விளக்குங்களேன்.
மலேரியா என்றதுமே ஒரு காலத்தில் இந்திய உயிர்களை குடிக்கும் முக்கிய எதிரியாகவும் பொதுநல வாழ்வுக்கு பெரும் பிரச்சனையாகவும் இருந்ததுதான் ஞாபகத்துக்கு வரும். இன்றைக்கும் கூட உயிரிழப்புகள் இல்லை என்றாலும் இரத்த சொகையினால மக்கள் பாதிக்கப்படுவதற்கு இது ஒரு முக்கிய காரணியாக அமையுது. மலேரியா வழக்கமா வெப்பம் மிகுந்த நாடுகளில் பரவலாக காணப்படுற ஒரு தொற்று நோய். அனாஃபலின் என்ற ஒரு பெண் கொசுவின் மூலம் இந்த நோய் பரவுகிறது. 5ஆம் நூற்றாண்டிலேயே இதை பற்றிய சிறப்பான விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளது. பழங்காலத்தில் இத்தாலி நாட்டில் கெட்ட காற்றினாலே இந்த நோய் வருவதாக நினைத்து மாலா ஏரியா மலேரியா என்று அழைத்தார்கள். 1898 ரொனால்ட் ராஸ் என்பவர் இந்தியாவில் அனாஃபலின் ஸ்டெஃபன்சி என்ற கொசுவின் வயிற்றில் மலேரியா கிருமி இருப்பதை கண்டார். இந்த கொசு ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நோயாளியின் இரத்தத்தை குடித்திருந்தது. இந்த கிருமியின் முழு வாழ்க்கை சுழற்சியுமே இவர் கல்கத்தாவில் இருந்து படித்தார். 4 வகையான நோய் கிருமிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்மோடியம் விவாக்ஸ், பிளாஸ்மோடியம் பால்சிபாரம், பிளாஸ்மோடியம் மலேரிய, பிளாஸ்மோடியம் ஒபேல். இதில் பிளாஸ்மோடியம் விவாக்ஸ் என்பதை உலகம் முழுவதும் பரவலாக காண கிடக்கிறது. இந்தியாவில் 65-69 விழுக்காடு நோய் இதனால் ஏற்படுகிறது. 25-30 விழுக்காடு பிளாஸ்மோடியம் பால்சிபாரத்தால் உண்டாவது. இந்த கிருமியின் வாழ்க்கை சுழற்சியை இரு வகையாக பார்க்கலாம். இனப்பெருக்க செல்கள் உள்ளது, இனப்பெருக்க செல்கள் இல்லாதது, செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் சைக்கிள். ஒரு அனாஃபலின் பெண் கொசு மலேரியாவால் பாதிக்கப்பட்ட ஒருவருடைய இரத்தத்தை குடிக்கும் போது அந்த கிருமியின் இனப்பெருக்க செல்கள் கொசுவின் வயிற்றை அடைகிறது. இங்கே இந்த ஆண் பெண் செல்களில் கருவுறுதல் நடைபெறுகிறது. கருவுருவான இந்த செல்கள் வயிற்றை துளைத்துக் கொண்டு ஒரு பை போல உருவாகிறது. இதற்கு உள்ளேதான் ஸ்போரோசாய்ட்ஸ் என்ற செல்கள் வளர்ச்சியடைகிறது. தட்பவெப்ப நிலையை பொறுத்து இந்த கிருமிகள் 7-20 நாட்களுக்குள் கொசுவின் உமிழ்நீர் சுரப்பியை அடைகிறது. இப்போது இந்த கொசு ஒரு மனிதரை கடிக்கும் போது இந்த கிருமி அவரது இரத்த ஓட்டத்தில் கலந்து விரைவாக கல்லீரலை சென்றடைகிறது. இங்குதான் இரத்த சிவப்பணுக்களை அடைவதற்கு முன்னுள்ள வளர்ச்சி நிலை காணப்படுகிறது. ப்ரீ எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ் என்பார்கள். ஏறக்குறைய 8-11 நாட்கள் கழித்து இந்த கிருமிகள் கல்லீரல் செல்களை கிழித்துக் கொண்டு வெளியே வருகிறது. இது மீரோசாய்ட்ஸ் என்று அழைக்கப்படும். இவை இரத்த சிவப்பு அணுக்களை பாதிக்கிறது. பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் தவிர மற்ற வகை கிருமிகள் கல்லீரல் செல்களிலேயே மாதக்கணக்கில் தங்கிவிடுகிறது. இவைதான் திரும்ப திரும்ப நோய் வருவதற்கு காரணமாகிறது. இதையே ரிலாப்ஸ் என்று கூறுவார்கள். இரத்த சிவப்பணுக்களை அடைந்த இந்த இளம் கிருமிகள் வட்ட வடிவமாக இருக்கும். இதையே ரிங் ஃபார்ம் என்பார்கள். இவை இரத்த சிவப்பணுக்களுக்கு உள்ளேயே முதிர்ச்சி அடைந்து அதை கிழித்துக் கொண்டு வெளியே வந்து மற்ற சிவப்பணுக்களுக்குள் நுழைகிறது. இங்கு இவை வளர்ச்சி அடைந்து ஆண்பெண் இன செல்களாக மாறலாம் அல்லது மீரோசைட்ஸாகவும் தொடரலாம். இந்த இன செல்களால் எத்தகைய பாதிப்பும் ஏற்படாது, ஆனால் நோய் கிருமிகளை சேமித்து வைக்கும் இடமாக மாறும்.
ஒருவருக்கு மலேரியா தொற்றியுள்ளது என்பதை எப்படி அறியலாம்?
நோயின் அறிகுறிகளை பார்த்தோமானால் இந்த மீரோசைட்ஸ் கணிசமான எண்ணிக்கையில் இரத்த சிவப்பணுக்களை அடையும் போது பாதிக்கப்பட்டவரின் உடம்பில் காய்ச்சல் இருக்கும். கொசு கடிப்பதற்கும் காய்ச்சல் உண்டாவதற்கு உள்ள இடைவெளி ஒவ்வொரு கிருமிக்கும் வேறுபடும். 10 நாட்களிலிருந்து 1 மாதம் வரை இருக்கலாம். இதை இன்குபேஷன் பீரியட் என்பார்கள். வழக்கமாக மலேரியா காய்ச்சலை முறை காய்ச்சல் என்பார்கள். காய்ச்சல் விட்டுவிட்டு முறையாக அதே நேரத்திற்கு வரும். இதில் சிறப்பாக 3 நிலைகளை குறிப்பிடுவர். முதல் நிலை குளிர்நிலை, கோல்டு ஸ்டேஜ். இதை தொடர்ந்து வெப்பநிலை, ஹாட் ஸ்டேஜ். இறுதியாக வியர்வை நிலை, பெர்ஸ்பிரேஷன். குளிர்நிலையில் நோயாளியின் உடம்பெல்லாம் நடுங்கும், தூக்கி தூக்கி அடிப்பது போல் இருக்கும். பல் கூட ஒன்றோடொன்று அடிக்கும். உடல்ல வெப்பம் அதிகரிக்க தொடங்கும். 40°C கூட அதிகரிக்கும். வாந்தியும் இருக்கும். தலைவலி அதிகமாக இருக்கும். ஒரு அரை மணி நேரத்திற்குள் உடலெல்லாம் எரிவது போல உணர்வார்கள். சில சமயங்களில் காய்ச்சலின் வேகத்தால் சுய உணர்வின்றி உளர்வார்கள். 1 மணியிலிருந்து 6 மணி நேரத்திற்குள் அதிகமாக வேர்க்க தொடங்கும். காய்ச்சல் குறைந்து நோயாளி நன்றாக தூங்குவார். மறுநாள் உடல் நன்றாக இருப்பது போல் உணர்வார். ஆனால் மீண்டும் முறை காய்ச்சல் தொடரும். வழக்கமாக மண்ணீரலிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு கல்லீரலிலும் வீக்கமும் வலியும் இருக்கும். இப்படி இல்லாவிட்டாலும் மலேரியா இல்லை என்று ஆகாது. பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் மற்ற கிருமிகளை விட ஆபத்தானது. வழக்கமாக இந்த 3 நிலைகள் இதில் அபூர்வமாகத்தான் இருக்கும். உதரப்போக்கினால் ஏற்படும் இரத்த சோகை மோசமாகவே இருக்கும். 2-3 வகை கிருமிகள் சேர்ந்து இருக்கவும் வாய்ப்புகள் உண்டு.
இந்த நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன?
இந்த நோயினால் ஏற்படும் பாதிப்புகளை பார்த்தோமானால் இரத்த குழாய்கள், தந்துகிகள் வழியாக இரத்தம் போகும்போது இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுவதாலும் இரத்த சிகப்பணுக்கள் அழிக்கப்படுவதாலும் பாதிப்புகள் ஏற்படும். மலேரியாவில் மூளை காய்ச்சல் ஏற்படும் போது காய்ச்சல் ரொம்பவே அதிகமாகி கோமா நிலை கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு. பக்கவாதம், பேச்சு இழப்பும் ஏற்படும். சிறுகுடலில் உள்ள இரத்த தந்தூகிகள் அடைபடும் போது மிக மோசமான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு சிறுநீரகம் செயலிழக்கும் நிலையும் ஏற்படும். பிளாக் வாட்டர் ஃபீவர் என்று சிறுநீர் கரும் சிவப்பாக மாறும் நிலையும் ஏற்படும். இந்த மலேரியா காய்ச்சல் மீண்டும் மீண்டும் வரும்போது இரத்த சோகைக்கு அது இட்டு செல்லும். மண்ணீரலும் பெரிதாகி ஒரு சிறு அடிபட்டாலும் கூட கிளியும் வாய்ப்பு உண்டு. குழந்தைகளின் வளர்ச்சியும் பாதிக்கப்படும். கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த நோய் வரும்போது இந்த கிருமிகள் பிளாசண்டா என்று சொல்லப்படும் தாய்சேய் இணைப்பு திசுவில் வந்து சேர்கிறது. இது கருச்சிதைவை உண்டாக்கும். தாய் இரத்த சோகையால் மிகவும் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு. கருவில் வரும் குழந்தையுமே இரத்த சோகையினால் அதிகம் பாதிக்கப்படும். உடனடியாக முறையான சிகிச்சை செய்யப்படாவிடில் குழந்தை இறக்கும் ஆபத்தும் உண்டு.
மலேரியா நோயை கண்டறிய என்ன செய்கின்றார்கள்? இந்நோயால் தாக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்?
நோயை கண்டறிய வழக்கமாக இரத்த பரிசோதனை செய்வார்கள், திக் அண்ட் தின் ஸ்மியர் என்று. ஆனால் சமீப காலத்தில் கிளினிக்கல் மலேரியா என்று இரத்தத்தில் கிருமிகள் இல்லாவிட்டாலும் கூட அறிகுறிகளை வைத்து கிளினிக்கல் மலேரியாவாக எடுத்து இதற்கான நோய்க்கான சிகிச்சை செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு நோயாளி மலேரியா அதிகம் உள்ள பகுதியிலிருந்து வருகிறார் அல்லது சமீபத்தில் தான் அந்த பகுதியை விட்டு வந்துள்ளார் என்றால் அவருக்கு இருக்கும் காய்ச்சல் மலேரியாவாக இருக்கலாம். ஏற்கனவே சொன்ன அறிகுறிகள், மண்ணீரல் வீக்கம், இரத்த சோகை, முறை காய்ச்சல், இதை வைத்தும் நாம் அவருக்கு இந்த நோய் இருப்பதாக முடிவு செய்து கொள்ளலாம். வழக்கமாக சிகிச்சையில் பொதுவாக நோயாளிகள் போதுமான ஓய்வு எடுக்க வேண்டும். திரவ உணவுகள், இளநீர், பதநீர், பழச்சாறுகள் அதிகம் எடுக்க வேண்டும். தலைவலிக்கு அஸ்பிரின் அல்லது பாராசெட்டமால் மாத்திரைகள் எடுக்கலாம். குளிர் நிலையில் போர்வை கொண்டு போர்த்தி கொண்டு சூடான பானங்கள் குடிக்கலாம். வாந்தி தொடர்ந்து இருந்தால் திரவங்களை இரத்த குழாய் வழியாக, அதாவது குளுக்கோஸ் ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்களே, அதுபோல செய்யலாம். இந்த நோய்க்குரிய சிறப்பான மாத்திரையாக குளோரோக்வின், அதாவது குளோரோக்வின் ஃபாஸ்பேட் என்று 150 mg இருக்கும். இதில் முதல் நாளில் 4 மாத்திரைகள் ஒரே நேரத்தில் கொடுக்கப்படணும். 2வது நாளில் காலையில 2, இரவில் 2. 3வது நாளில் 1 மாத்திரை காலையிலும் மாலையிலும். தொடர்ந்து குறைவாக காய்ச்சல் இருந்து கொண்டிருந்தால் ஒரு சில நாட்கள் இதே மாத்திரையை தொடரலாம்.
இந்நோயை ஒழிப்பது பற்றிய அரசின் நடவடிக்கைகள் குறித்தும் சொல்லுங்களேன்.
இந்த நோய் ஒரு பொதுநல பிரச்சனையாக இருப்பதால் இதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. 1953 மலேரியா தடுப்பு திட்டம் என்று அரசு கொண்டு வந்தது. தடுப்பின் நோக்கம் நோயின் பாதிப்பையும் உயிரிழப்பையும் மிகவே குறைத்து இது ஒரு பொதுநல பிரச்சனை ஆகாதபடி பார்த்துக் கொள்வது. 1958 மலேரியா ஒழிப்பு திட்டம் அமலானது. இதன்படி நோயின் ஆணிவேரை பிடுங்குவது, அதாவது புதிய நோயாளிகள் இல்லாத நிலையை உருவாக்குவது. இதற்காக மலேரியா அதிகம் உள்ள பகுதிகளில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிக்கிறார்கள். அடிக்கும் போது மனிதர், கொசு, மனிதர் என்ற சுழற்சியை உடைத்து விடலாம். பொதுவாக டிடிடி மருந்தையே அடிப்பார்கள். கொசுவின் முட்டைகள், குஞ்சுகளை, சாப்பிடக்கூடிய மீன்களை தொட்டிகளில், குளங்களில் வளர்ப்பதும் இன்னொரு முறை. மலேரியால் என்ற ஒரு எண்ணெயும் தண்ணீரில் தெளிப்பார்கள்.
சகோதரி கோன்ராட், மலேரியாவால் தாக்கப்படாமல் இருக்க செய்ய வேண்டியது என்ன?
தண்ணீர் உள்ள பாத்திரங்களை எப்போதும் மூடி வைக்க வேண்டும். தனி மனிதர் தங்களை பாதுகாத்துக் கொள்ள கொசு வலைகளை பயன்படுத்தலாம். தடுப்பிற்காக பிரமக்குவின் என்ற ஒரு மாத்திரையை காலையிலும் மாலையிலுமாக 14 நாட்களுக்கு கொடுக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதில் ஒவ்வொரு தனி மனித முயற்சியும் அரசும் இணைந்து செயல்பட்டால் நிச்சயம் இந்த நோயை ஒழிக்கலாம். சைனாவில் ஒவ்வொரு மனிதரும் நாளொன்றுக்கு இத்தனை கொசுக்களை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டு ஒழித்தார்கள் என்று கூறப்படுகின்றது. இதேபோன்று அனைவரும் முயற்சி செய்தால் நிச்சயம் இந்த நோயை ஒழிக்க வாய்ப்புகள் உண்டு.
சகோதரி கோன்ராட், மலேரியா நோய் குறித்து விபரமாக தொலைபேசி வழியாக எம் வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு விளக்கியமைக்கு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். வணக்கம்.